நான் என்னுடைய இன்றைய சத்சங்கத்தை என்னுடைய இரண்டு குருமார்களின் ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியைச் சேர்ந்தனர் உம்மை காக்கவே, சமாதியைச் சேர்ந்தனர் உம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் முயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்றைய சத்சங்கத்தை இன்று காலையில் இருந்து வந்த மூன்று கேள்விகளை வைத்து தொகுத்து வழங்குவோம் என்று மனதில் நினைக்கின்ற எங்களுடைய சத்சங்கத்தை நாங்கள் இந்த மூன்று கேள்விகளை வைத்து தொடங்குகின்றேன். முதலாவது கேள்வி, இன்று வந்த கேள்வி, பாபாஜியின் யந்திரத்தை பற்றி தங்களுக்கு ஒரு முறை விளக்கம் தாருங்கள் என்று புதிதாக வந்த சாதகர் ஒருவர் ஒரு குறிப்பு அனுப்பியிருந்தார். ரெண்டாவது கேள்வி, நாங்கள் ஏன் இந்த ரெண்டு நிலையிலும், அதாவது நல்ல நிலையிலும் கெட்ட நிலையில் என்று சொல்லப்படும் மனித நிலையிலும் விலங்கு நிலையிலும் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அதற்குரிய காரணம் என்ன என்றதை பற்றி சிறிய விளக்கம் தருமாறு மலேசியாவில் இருந்த ஒரு நண்பர் எழுதியிருந்தார். மூன்றாவதாக, இன்று நான் சொன்ன நச்சிந்தனையை வைத்து அதை பற்றிய சிறிய விளக்கம் தரும்படியும் கேட்டிருந்தார்கள். இந்த மூன்றையும் வைத்து இன்றைய சத்சங்கத்தை செய்வோம் என்றிருக்கின்றேன். முதலாவது கேள்வி, மனிதனுக்குரிய காரணம் என்ன இந்த சாரி முதலாவது கேள்வி, பாபாஜியின் யந்திரம். பாபாஜியின் யந்திரத்தின் விளக்கம் பல தடவைகள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன். இன்று புதிய வந்த ஒரு அன்பர் கேட்டபடியால் அதற்குரிய விளக்கத்தை மீண்டும் சொல்லுகின்றேன். பாபாஜியின் யந்திரம் எல்லோருக்கும் செறிந்த வடிவம், ஒரு வட்டம், வட்டத்திற்குள் சதுரம், சதுரத்திற்குள் முக்கோணம், முக்கோணத்திற்குள் ஒரு புள்ளி, இதுதான் எங்களுடைய பிரபஞ்ச அமைப்பு. அதாவது வட்டம் என்பது பிரபஞ்சம், அந்த பிரபஞ்சம் நான்கு வேதங்களால் நடத்தப்பட்டு கொண்டு போகின்றது. அந்த நான்கு வேதங்கள் தான் அந்த சதுரம், இருக்கு, யசூர், சாமம், அதர்வணம் என்ற நான்கு வேதம். அந்த வேதத்துக்குள் இருக்கும் அந்த பிரபஞ்சத்திற்குள் இருக்கும் மனிதர் அதாவது ஆன்மா உடலே அந்த முக்கோணம். அதாவது அந்த ஆன்மா உடல் இருக்கும் மூன்று சரீரங்கள், தூள சரீரம், சூட்சும சரீரம், காரண சரீரம். அந்த முக்கோணத்திற்குள் இருக்கும் புள்ளி என்பது உங்களுடைய ஆத்மா. இதுதான் பாபாஜியின் யந்திரம். இது இந்த பிரபஞ்ச கோட்பாட்டையே இது இந்த பிரபஞ்ச கோட்பாட்டையே முன்வைத்து அமைத்திருக்கின்றார் பாபாஜி. இந்த கோட்பாட்டின்படிதான் அவருடைய ஐந்து உடலுக்குரிய பஞ்சாங்க யோகம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது தூள, சூட்சும, சாரண சரீரங்களுக்குள் தான் இந்த ஐந்து உடல் உறைகளும் அமைந்திருக்கின்றது. அதுதான் பாபாஜியின் பஞ்சாங்க யோகம். அதாவது தூள உடம்புக்குள் தேக உடம்பும், தூள சரீரத்திற்குள் தேக உடம்பும், சூட்சும சரீரத்திற்குள் சுவாச உடம்பு, மன உடம்பு, அறிவுடம்பும், காரண சரீரத்திற்குள் ஆத்ம உடம்பும் அமைந்திருக்கின்றன. இதுதான் பாபாஜியின் ஜந்திரத்தின் விளக்கம் அந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு. அடுத்ததாக எங்களுடைய செயல்கள், எண்ணங்கள், எண்ணத்திற்கு இந்த ரெண்டு நிலையிலும் மாறி மாறி எங்களுடைய செயல்கள் செயல்படுகின்றது என்பது அந்த அன்பருடைய கேள்வி. அதற்குரிய காரணம், எங்களுடைய உடல் ரெண்டு நிலைகளுக்கும் இடையில் அமைந்திருக்கின்றது மனித உடல். அதாவது மனித உடலுக்குள் எங்களுடைய செயலுக்குள் விலங்கு நிலைகளும் இருக்கின்றன, கடவுள் நிலையும் இருக்கின்றது. ஆகவே இந்த ரெண்டு நிலைகளுக்கும் இடைப்பட்டது தான் எங்களுடைய வாழ்க்கை. அதாவது நாங்கள் வாழ்க்கையில் இந்த ரெண்டு நிலைகளுக்கும் இடையில் தான் மனித நிலை உண்டு. எங்களுடைய எண்ணங்களை சீரமைக்க வேண்டும். எங்களுடைய எண்ணங்கள் தான் வாழ்க்கையின் ஓட்டம். அந்த எண்ணங்களை நாங்கள் கூர்ந்து அவதானித்து அதில் நல்ல எண்ணங்கள் ஊடாக எங்களுடைய வாழ்க்கையை அமைப்போமாக இருந்தால் நாங்கள் இறைநிலையை நோக்கி செல்வோம். கெட்டவற்றை சிந்தித்து கெட்ட எண்ணங்களை வளர்த்து கொண்டு போவோமாக இருந்தால் விலங்கு நிலையை நோக்கி செல்வோம். இது சைவ சித்தாந்தத்திலும் முழுமையாக கூறப்பட்டிருக்கின்றது. அதாவது சைவ சித்தாந்தத்தில் பதி, பசு, பாசம் என்ற கோட்பாடு இருக்கின்றது. பாசத்தில் ஆணவம், கண்மம், மாயை என்ற மலங்கள் இருக்கின்றன. பதியில் இறைவன் இருக்கின்றார். பசுவாகிய நாங்கள் நடுவில் இருக்கின்றோம் மனிதர்கள். ஆகவே எங்களுக்கு ரெண்டு பக்கத்திலும் மலங்கள் ஒரு பக்கமாகவும் இறைவன் ஒரு பக்கமாகவும் இருக்கின்றார் என்பது சைவ சித்தாந்த கோட்பாடு. ஆகவே நாங்கள் மலங்களை நோக்கி, அதாவது மும்மலங்களாகிய ஆணவம், கண்மம், மாயையை நோக்கி கூடுதலாக போய்கொண்டிருப்போமாக இருந்தால் நாங்கள் அந்த அன்பர் கேட்டபடி ஒரு விலங்குத்தன்மையை நோக்கி போய்கொண்டிருக்கின்றோம் என்று செயல் கூறலாம். அதே நேரம் பதியை நோக்கி செல்வோமாக இருந்தால் நாங்கள் இறைநிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் என்பது அதனுடைய கருத்து சைவ சித்தாந்தத்தில். ஆகவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டு நிலைகளுக்கும் இடைப்பட்ட வாழ்க்கைதான் மனித வாழ்க்கை. அதில் எந்த நிலைக்கு நாங்கள் போகின்றோம் என்பது எங்களுடைய வாழ்க்கை முறையையும் எங்களுடைய எண்ணங்களின் செயல்பாடுகளையும் பொறுத்தது. ஆகவே நாங்கள் இந்த யோக மார்க்கத்தில் இந்த பிறப்பில் சென்று கொண்டிருக்கின்றோம் கிரியா யோகத்தில். நிச்சயமாக எங்களுடைய நோக்கங்கள் பெரும்பாலான எங்களுடைய வாழ்க்கை முறைகள் இறையை நோக்கித்தான் இருக்கும், பாபாஜியை நோக்கித்தான் இருக்கும் என்பதில் ஒரு விதமான ஐயமும் இல்லை. இதை இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம். கிரியா யோகா முறையில் எங்களுக்கு ரெண்டு விடயங்கள் இருக்கின்றது. மூன்று மூச்சு காற்றுக்களில் ரெண்டு விடயங்கள் அமைந்திருக்கின்றது. அதாவது உங்களுக்கு மூச்சுக்காற்றின் தத்துவத்தின்படி உங்களுக்கு அறிவு நிலையும் இருக்கின்றது, மனநிலையும் இருக்கின்றது. அதை இறை தத்துவத்தின்படி சிவனும் இருக்கின்றார், பார்வதியும் இருக்கின்றார். சிவன் அறிவுக்குரியவர், பார்வதி மனதுக்குரியவள். அதேபோல மூச்சுக்காற்றிலும் அறிவுக்குரிய மூச்சுக்காற்றும் இருக்கின்றது, வலது சுவாசம். இடது சுவாசம் மனத்துக்குரிய மூச்சுக்காற்றாக செயல்படுகின்றது. இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கும் நடு சுவாசம் என்பது வலது சுவாசம் பாதி, இடது சுவாசம் பாதி என்று நீங்கள் சொல்லலாம். அதாவது வலது சுவாசமும் இல்லாமல் இடது சுவாசமும் இல்லாமல் ஒரு நடுநிலை சுவாசமாக இருப்பதுதான் சுழுமுன நாடியில் ஓடப்படும் கிரியா யோகத்தில் நாங்கள் பாவிக்கும், எங்களுடைய குண்டலினி பிராணாயாமத்திற்கு நாங்கள் செயல்படுத்தும் நடுநாடியாகும். ஆகவே நீங்கள் இடது நாடியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் போது, மனம் கூடுதலாக வேலை செய்யும் போது நாங்கள் உலகியலில் கூடுதலாக இருப்போம். அறிவு கூடுதலாக வேலை செய்யும் போது நாங்கள் இறையில் இருப்போம். ஆகவே இந்த ரெண்டு நாடியையும் சமம் செய்து ஓடும் நடுநாடியில் இருப்பதுதான் சிறந்த முறை, சிறந்த நிலை, ஆன்மீகத்துக்குரிய நிலை. ஆகவேதான் எங்களுடைய எண்ணங்களை சீரமைப்பதும், எங்களுடைய சுவாச காற்றை நாங்கள் ஒழுங்குபடுத்துவதும் கிரியா யோகத்தில் மிகவும் முக்கியமான செயல்களாக பாபாஜி வகுத்திருக்கின்றார். ஆகவே அந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு எங்களுடைய எண்ண ஓட்டங்கள், எங்களுடைய வாழ்க்கை முறைகள் பாசத்தை நோக்கியும் போகலாம், பதியை நோக்கியும் போகலாம். நாங்கள் அது எங்களுடைய சாதனைகள், எங்களுடைய முறைகளை பொறுத்துத்தான் அது எந்த திசையை நோக்கி எவ்வளவு நேரம் போகும் என்பதை நாங்கள் வடிவமைக்கலாம். ஆகவே சுருங்கச் சொன்னால், இவையெல்லாம் எங்களுடைய கையில் தான் இருக்கின்றது, எல்லாம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. அதை சாதனை செய்து, பயிற்சி செய்து, ஒழுங்காக செயல்படுத்தி கொண்டு போவது எங்களுடைய கையில் தான் இருக்கின்றது. அது தானாகவே நடைபெற முடியாது. அதற்காகத்தான் இந்த ஐந்து உடலுக்குரிய பஞ்சாங்க யோகம் ஒரு அற்புதமான யோகம் இந்த உலகத்தில். அந்த யோகத்திற்கு எங்களுடைய இந்த உடல் பிறப்பு, இந்த பிறப்பில் எங்களுக்கு அந்த யோகம் கிடைத்தது மிகவும் நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள். அதை மாறி பழைய பல யோகங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றது. ஆனால் இந்த உன்னதமான யோகம் எங்களுக்கு இந்த பிறப்பில் பாபாஜியால் கிடைக்கப்பெற்றது ஒரு பெரிய விடயம். ஆகவே இந்த யோகத்தின் சாதனைகளை நாங்கள் ஒவ்வொரு முறையும் சொல்வது போல சிறிது சிறிதாக செய்து கொண்டு போக முனைய வேண்டும். இந்த பிறப்பில் அந்த அனுபவங்களை தொடக்க வேண்டும். அது தொடர்ந்து இன்னும் சில பிறப்புகளுக்கு சென்று இறுதியாக அது ஆன்மீக ஈடேற்றத்தில் முடிய வேண்டும் என்று எல்லாம் வல்ல பாபாஜியை நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். அது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, இன்றைய நற்சிந்தனையில் நான் கூறிய விடயத்திற்கு சிறு விளக்கம் தருவீர்களா ஐயா என்று மூன்றாவது கேள்வி ஒன்று சிறிய நேரத்திற்கு முதல் வந்திருந்தது. அந்த பகுதியை நான் வாசிக்கின்றேன். வாசித்து கொண்டு போகும்போது சிலவற்றை நாங்கள் அங்கு ஆராய்வோம். பாபாஜியின் தெய்வீய குரலில் இருந்து பக்கம் 200-201. மனம் எண்ணங்களால் ஆகியது. எண்ணங்கள் வாழும் அதிர்வுகள். ஒவ்வொரு எண்ணமும் காந்த சக்தி கொண்டது. எல்லாவற்றையும் தன்பால் இழுக்கும் எண்ணத்தின் சக்தி மகத்தானது. எண்ணத்தின் தரம் முக்கியம். வாழ்வின் ஆதாரம் எண்ணங்களே. அவை வாழ்க்கையை வளப்படுத்தும் அல்லது வீழ்த்தும். நாம் வெளிப்படுத்தும் எண்ணங்களை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். மனம் ஆற்றல் நிறைந்தது. மனத்தின் சக்தியை அறியுங்கள். தொல்லை கொடுக்கும் எண்ணச் சுமைகளை உதறி எறியுங்கள். தவறான எண்ணத்தை தணிக்கை செய்து அதன் பயனை தவிருங்கள். எண்ணத்தால் தொடர்ந்து மனதை வளருங்கள். துருப்பிடித்த எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். ஆத்ம ஒளியை பிரதிபலிக்கும் எண்ணங்களை பயிலுங்கள். அக உலகின் எண்ணங்களே புற உலகாக உருவெடுக்கின்றன. செயல்படும் எண்ணங்களின் வெளிப்பாடே வார்த்தைகள். சொற்களுக்கு ஆற்றலும் அழகும் கொடுத்து அவற்றை வெற்றி பெறச் செய்யுங்கள். அருமையான ஒரு பந்தி 200வது பக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இன்றைய நற்சிந்தனை. இதனால் தான் நான் பாபாஜியை நன்றாக ரசிக்கின்றேன். அவருடைய செயல்களை உணர்கின்றேன். எல்லாம் நன்றாக நடக்கின்றது என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணத்திலும் உணர்ந்து வாழ்கின்றேன். என்னுடைய சொந்த சாதனையில் அதற்குரிய காரணம் இன்று மீண்டும் மீண்டும் நிரூபித்து கொண்டு போகின்றார் பாபாஜி. அந்த மூன்று அன்பர்கள் மூன்று தேசத்தில் இருந்த கேள்விகளை கொண்டு வந்திருந்தாலும் அந்த மூன்று கேள்வியில் அந்த முதலாவது யந்திரம் என்பது ஒரு பொது கேள்வி. அந்த மனித விலங்கு தன்மை, எண்ணங்களின் ஓட்டம், இன்றைய நற்சிந்தனை எல்லாம் ஒன்றாகவே அமைந்திருக்கின்றது. நான் இப்போ சொன்ன விளக்கமே அந்த முதல் பந்தி நான் உங்களுக்கு வாசிக்கும் போது அதில் முழுமையாக தரப்பட்டிருக்கின்றது பாபாஜியால். எண்ணங்களை எப்படி சீரமைப்பது, என்ன மாதிரி நாங்கள் இறையை நோக்கி போகலாம், என்ன மாதிரி நாங்கள் கெட்டவற்றை விட வேண்டும், பாசத்திற்குள் அகப்படக்கூடாது என்பதை முதலாவது பந்தியிலேயே இன்றைய நற்சிந்தனையில் நாங்கள் செயல்படுத்தி இருக்கின்றோம். அடுத்ததை தொடர்ந்து பார்ப்போம். விதமான பொய்த்தோற்றத்தால் மனதை மாசுபடுத்தாதீர்கள். தியானம் என்பது மனதை எதிர்மறை கனவு நிலையில் வைப்பதோ அல்லது புரியாத நிலையில் வைப்பதோ அன்று. ஆத்மாவை நோக்கிய இடைவிடாத தொடர் எண்ண ஓட்டமே தியானம். அறிவும் உணர்ச்சியும் இயைப்புடை அது செய்யப்பட வேண்டும். ஏனெனில் அறிவோ உணர்ச்சியோ தனித்து செயல்படும் போது அது நம்மை சீர்குலைய செய்துவிடும். வெறும் காணல் நீர் பெருமை தராது. மயக்கத்தில் மூழ்கி சிதைப்பட்டு போக வேண்டாம். அருமையான தகவல். அதை பற்றி இன்று நான் தொடக்கத்தில் பேசியிருக்கின்றேன். இதுதான் அந்த ரெண்டு நிலை பாபாஜி கூறுகின்ற ஒன்று அறிவு நிலை, மற்றது மனம் உணர்ச்சி நிலை. இது ரெண்டும் தனித்தனியாக செயல்படுவதாகத்தான் மூன்று சுவாச காற்றில் ரெண்டு காற்று அமைந்திருக்கின்றது. அது தனியாகத்தான் செயல்படுகின்றது. அதான் சித்த கணக்கு. அந்த கணக்கின்படி 12-10 மணித்தியாலம் வலது சுவாசமும், 11 மணித்தியாலம் வலது சுவாசமும், 11 மணித்தியாலம் இடது சுவாசமும், 2 மணித்தியாலம் நடு சுவாசமும் தான் மனித இயற்கையாக தரப்பட்ட சுவாச காற்றுக்கள். இருப்பினும் நடுநிலை சுவாசம் அந்த 2 மணி நேரம் என்றாலும், இந்த கிரியா பயிற்சியின் மூலம் நாங்கள் அந்த 2 மணி நேரத்தை உயர்த்தி அதை மேலும் அந்த நடு சுவாச நிலையை கூட்டிக் கொண்டு வருவது தான் கிரியா யோகத்தின் ஒரு விதமான பயிற்சி நிலை. ஆகவே நாங்கள் இடது சுவாசத்தில் வாழும் போது உணர்ச்சிகளில் வாழ்ந்து கொண்டிருப்போம், வலது சுவாசத்தில் வாழும் போது அறிவு நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்போம். இவற்றில் நாங்கள் தனித்தனியாக வாழும் போதுதான் எங்களுக்கு இந்த மனித வாழ்க்கையில் பல சிக்கல்கள் வருகின்றது. உணர்ச்சி நிலையில் இருக்கும்போது நாங்கள் விலங்குத்தன்மையை அல்லது உலகியல் தன்மையை நாடி ஓடுகின்றோம். அறிவுத்தன்மையில் இருக்கும்போது இறையை நோக்கி ஓடுகின்றோம். ஆனால் இவை ரெண்டையும் சரி செய்து நடுநிலையில் இருக்கும்போது நல்ல நிலையில் வாழலாம். எண்ணங்களை சீரமைக்கலாம். ஒன்றுக்கொன்று காம்ப்ளிமெண்ட்ஸ் என்று சொல்லுவோம். அறிவுக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் உணர்ச்சி, உணர்ச்சிக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் அறிவு. இது ரெண்டையும் சேர்த்து வாழும்போது தான் அது ஒரு நல்ல வாழ்க்கையாக அமையும் என்பதை பாபாஜி நாசுக்காக இந்த பந்தியில் தந்திருக்கின்றார். தவறான கற்பனைகளால் நாம் செயலிழந்து போக வேண்டாம். அறியாமை மிக்க பகல் கனவுகளை தவிருங்கள். அறியாமையே பாவங்களுக்கெல்லாம் அடிப்படை. பாவம் மனம் என்பது ஒரு பொதுப்பாதை. அதில் எண்ணங்கள் ஓடலாம், தவழலாம் அல்லது பறக்கலாம். அல்லது பறக்கலாம். அவற்றை கட்டுப்படுத்தாவிட்டால் ஆபத்தான நெரிசல் ஏற்படும். எனவே இங்கேயே இப்பொழுதே வாழுங்கள். எண்ணங்களை கட்டுப்படுத்தி அவற்றை முறையாக அமைதியை நோக்கி செலுத்துங்கள். இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட கருத்து இங்கே இந்த நிலையிலேயே இப்படியே வாழுங்கள் என்று சொல்வது பாபாஜியால் நிகழ்காலத்தை குறிக்கின்றது. அதாவது உங்களுடைய இறந்த காலத்தையோ எதிர்காலத்தையோ நோக்கி செல்லாது, இன்றைய நிலையிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால், அதாவது நிகழ்காலத்திலேயே வாழச் சொல்லி பாபாஜி இங்கு குறிப்பிடுகின்றார் மறைமுகமாக. அடுத்ததை சொல்லுகின்றார், எண்ணங்கள் தொடர்ந்து இலக்கை நோக்கி செல்லட்டும். வாழ்க்கை பயணம் இனிமையாக அமையும். மயக்கமாம் திரைக்கு பின்னர் உள்ள ஒரே உண்மையை உணருங்கள். மனித அனுபவத்தின் இரட்டைகள் அங்கேதான் மறைகின்றன. எழுவாயும் செயல்படு பொருளும் சந்தித்து ஆத்மாவில் இணைகின்றன. ஆத்மாவே எல்லாவற்றிற்கும் நிலை கலன். மனிதன் தனது எண்ணங்களை வார்த்தைகளால் வெளிப்படுத்துகின்றான். எண்ணங்களின் ஆடைகள் வார்த்தைகள். எண்ணத்தின் வெளிப்பாடே வார்த்தை. எண்ணம் என்பது பறவை, வார்த்தைகள் என்பது அதன் சிறகுகள். எண்ணமும் வார்த்தையும் தொடர்புடையன. சரியான வார்த்தை பிரயோகம் நல்ல பலனை தருகின்றது. வார்த்தைகளை கவனமாக தெரிவு செய்ய வேண்டும். வார்த்தையே சக்தி. மனிதனை உலகிற்கு அடையாளம் காட்டுவதும் வார்த்தையே. வார்த்தைகளை படிப்பது பெரும் மகிழ்ச்சியை தரும். ஆனால் வெறும் அர்த்தமற்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது பயன் தராது. மகிழ்ச்சியான வார்த்தைகள் கவலையை போக்கும், வாழ்வை சீராக வைக்கும். கஷ்டம் வரும்போது சிரிக்க பழகுங்கள். இது ஒரு தைரியமான செயல். கடைசியாக சொல்கின்றார், என் அருளினாலும் பிரேமையினாலும் நீங்கள் மிக எளிமையாக துப்பாக்கி முனையை கூட எதிர்க்கலாம். கஷ்டமான எதனையும் சமாளிக்கலாம். குழந்தைகளே, இதனை உணருங்கள். நீங்கள் ஆத்மாவை விட எனக்கு நெருக்கமானவர்கள். புன்னகையோடு வாழ்வில் பெரும் வெற்றி பெற அதிக தைரியம் தேவை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம். இதை பாபாஜி இந்த 200-201 பக்கங்களில் தந்திருக்கின்றார். இந்த செய்திகளை இதில் முழு அடக்கங்களே உள்ளன. ஆகவே அந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு இன்று அதிகாலையில் அதற்குரிய விளக்கத்தை என்னால் முடிந்தளவு பாபாஜியின் உதவியுடன் உங்களுக்கு தந்திருக்கின்றேன். இதை நீங்கள் மீண்டும் 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 வாசிக்கும் போது உங்களுக்கும் அந்த உள் தத்துவங்கள் உள் கருத்துக்கள் புரிய வரும் என்று சொல்லி இன்றைய சத்சங்கத்தை இத்துடன் முடிவு செய்து கேள்வி பதில்களுக்கு பாபாஜியுடன் சேர்ந்து விடை காண்பதற்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.